thinking about what it means to be sons of light.
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்பது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் இந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we saw that light can overpower the darkness.
ஒளியானது இருளை மேற்கொள்ள முடியும் என்பதையும் நாம் பார்த்தோம்.
When we walk in the light,
நாம் ஒளியிலே நடக்கும் பொழுது
we have no fear.
நமக்கு பயம் இல்லை.
Have you seen how little children also are afraid of the dark?
சிறு பிள்ளைகள் எப்படி இருட்டை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
And even we who are grown up,
வளர்ந்திருக்கிற நாமும் கூட,
if you are walking through a forest where you know there are a lot of snakes,
நிறைய பாம்புகள் நிறைந்திருக்க கூடிய ஒரு காட்டுக்குள்ளாக நீங்க நடந்து போகும் பொழுது,
you would definitely be very happy to have at least a flashlight.
ஒரு நல்ல ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபிளாஷ் லைட் அல்லது டார்ச் லைட் வைத்திருப்பது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்.
Can you imagine how many accidents there'll be on the road if the cars don't have any lights?
சாலைகளிலே
at night,
இரவு நேரங்களிலே கார்களிலே லைட் இல்லாமல் போனால் எவ்வளவு விபத்துகள் நடக்கும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள்.
Even with the lights they have accidents.
லைட் வைத்துக் கொண்டே எவ்வளவோ விபத்துகள் நடக்கிறது.
Light is a very very useful thing.
ஒளி என்பது மிகவும் பயனுள்ள ஒரு காரியம்.
It protects us from accidents on the road.
சாலைகளிலே விபத்திலிருந்து நம்மை தடுக்கிறது.
Protects us from snakes in a jungle.
ஒரு காட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய பாம்புகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது.
It can protect you from falling into pits.
குழிகளிலே விழுவதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது.
In fact, on a pitch dark night, I would never like to go anywhere without a light.
ஒரு லைட் இல்லாமல் கடும் இருட்டுக்குள்ளாக நான் போக விரும்புவதே இல்லை.
I would not like to drive a scooter at night without lights.
இரவு நேரங்களிலே லைட் போடாமல் நான் ஸ்கூட்டரை ஓட்டுவதற்கு விரும்புவதே இல்லை.
At least a road light.
அல்லது குறைந்தபட்சம் சாலை விளக்காவது இருக்க வேண்டும்.
And now in medicine in the hospitals they've got a strong light called laser light with which they even do surgery.
இந்த நாட்களிலே நவீனமயமான காலங்களிலே மருத்துவத் துறையிலே லேசர் என்றதன ஒளி கற்றைகளை வைத்து அவர்கள் அறுவை சிகிச்சை கூட செய்கிறார்கள்.
I'm just telling you how so many areas man has discovered that light is a very useful thing to have.
இந்த ஒளி ஆனது எவ்வளவு மனிதனுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று பல துறைகளிலே கண்டுபிடித்து இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
And man is always fighting darkness in the physical world.
இந்த உலக பிரகாரமான விஷயத்திலே நாம் காண்கிற உலகத்திலே மனிதன் எப்பொழுதுமே இருளோடு கூட போராடி கொண்டிருக்கிறான்.
None of us likes darkness.
நம்மில் யாருமே இருளை விரும்புவதில்லை.
In the middle of the night in the late evening when it is dark if the power goes off we're also disappointed.
மாலை மயங்கும் நேரத்திலே மின்சார சக்தி போய் விட்டால் துண்டிக்கப்பட்டு விட்டால் நாம் சலனம் அடைகிறோம்.
So much is dependent on light.
எவ்வளவோ காரியங்கள் ஒளியை பொறுத்து அமைகிறது.
But the sad thing is that Christians have not understood the value of light in their spiritual life.
ஆனால் துக்கமான விஷயம் என்னவென்றால் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒளியானது எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறது என்பதை உணர மறந்து விடுகிறார்கள்.
World has discovered it.
உலகமானது ஒளியினுடைய முக்கியத்துவத்தை கண்டுபிடித்துள்ளது.
The physical world.
சரி, இப்பொழுது காண்கிற இயற்கை உலகத்திலே.
And I believe 10,000 times more powerful than that is spiritual life.
10,000 மடங்கு அதை காட்டிலும் வல்லமை வாய்ந்ததுதான் ஆவிக்குரிய ஒளி.
Many believers are afraid of the devil.
அநேக விசுவாசிகள் பிசாசை குறித்து பயப்படுகிறார்கள்.
They are afraid what the devil can do to them.
பிசாசு தங்களுக்கு என்ன செய்து விடுமோ என்று அஞ்சுகிறார்கள்.
But you know if you are filled with the light of God the devil will be afraid of you.
நீங்கள் தேவனுடைய ஒளியினாலே நிரப்பப்படும் பொழுது பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான்.
Why was the devil always afraid of Jesus?
ஏன் பிசாசு எப்பொழுதுமே இயேசுவை பார்த்து பயந்தான்?
Because of one reason, not because he said I am the son of God.
நாம் தேவகுமாரன் என்று அவர் சொன்னபடியாலே அல்ல.
Because Jesus gave up that position, he came as a man.
அவர் அந்த ஸ்தானத்தை விட்டுவிட்டு மனிதனாக தான் இந்த உலகத்திற்கு வந்தார்.
And he could have come with his position as a son of God, then the devil would have been frightened of that.
அந்த ஸ்தானத்திலேயே இங்கே வந்திருந்தால் பிசாசு பயந்திருப்பான்.
And people also would have been frightened.
ஜனங்களும் பயந்திருப்பார்கள்.
You know on the mount of transfiguration Jesus lifted the veil and for a few moments his disciples saw the brightness of the light in his body.
மறுரூப மலையிலே இயேசு அவர் வந்திருந்த திரையை கொஞ்சம் விலக்கினார். அவருடைய ஒளியின் பிரகாசத்தை பார்த்து பிரமித்தார்கள்.
It was so bright that the disciples fell down like dead people.
கீழே மரித்தவர்களைப் போல விழும் அளவுக்கு அந்த ஒளியினுடைய பிரகாசம் ஊடுருவி சென்றது.
If Jesus had not given up his position as the Son of God,
தேவகுமாரனா இருக்கக்கூடிய தன்னுடைய ஸ்தானத்தை விட்டிருக்காவிட்டால்
nobody could have stood before him.
யாருமே அவருக்கு முன்பாக நின்றிருக்க முடியாது.
He had to veil that completely so that people could mix with him.
ஜனங்கள் தம்மோடு கூட கலவும்படியாக அவர் முழுமையாக அதை திரையை போட்டு மறைத்திருந்தார்.
For a brief moment on the mount of transfiguration he lifted that veil and they were all like dead people.
சன பொழுதிலே மறுமலையிலே அந்த திரையை சற்று விலக்கினார். மக்கள் செத்தவர்களைப் போல விழுந்தார்கள்.
In the garden of Gethsemane,
Gethsemane தோட்டத்திலே
the soldiers came to capture him and he just said one word, I am Jesus of Nazareth, and they fell backwards.
பட்டயத்தோடும் ஈட்டியோடும் இயேசுவை பிடிக்க வந்த போர்ச்சர்களை பார்த்து நான் நசரனாய் இயேசு என்று ஒரு வார்த்தை சொன்னார். அவர்கள் எல்லாரும் விழுந்தார்கள்.
There is a tremendous power in light.
ஒளிக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது.
And you must understand that.
இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
And the devil is determined to take away that power from you by bringing some darkness into your life.
உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதமான இருளை கொண்டு வந்து அந்த ஒளியினுடைய சக்தியை நீக்கி விட வேண்டும் என்று பிசாசு முயற்சிக்கிறான்.
See what Jesus said at the end of his life in earthly life in John 14.
தன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையின் முடிவில் என்ன சொன்னார் என்று பாருங்கள். யோவான் 14
ஆம் அதிகாரம் 14 and verse 30.
யோவான் 14 ஆம் அதிகாரம் 30 ஆம் வசனம்.
He said, I'm not going to speak much more with you because the ruler of this world is coming and he has got nothing in me.
இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை.
Do you know what Jesus called Satan?
இயேசு சாத்தான் என்ன என்று அழைத்தார் தெரியுமா?
The ruler of this world.
இந்த உலகத்தின் அதிபதி.
You know in the Bible there are two words, earth and world.
இந்த வேதத்திலே இரண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று பூமி, இன்னொன்று உலகம்.
Earth is this physical earth.
பூமியானது இயற்கையாய் காண்கிறோமே இந்த பூமி.
You know the ground and the trees and all
that. தரை, மரங்கள், நாம் காண்கிற காரியங்கள்.
The devil is not the ruler of that.
பிசாசு அதற்கு அதிபதி கிடையாது.
That ruler is Jesus Christ.
அதை அதற்குரிய ஆளுகை செய்கிறவர் அதிபதி இயேசு கிறிஸ்து தான்.
But the world is not this physical earth. It's a whole system that
உலகம்
is controlling this world.
உலகம் என்பது நாம் இயற்கையாய் காணக்கூடிய இந்த பூமி அல்ல. ஆனால் அது இந்த முழு உலகத்தையும் கட்டுப்படுத்துகிறதான ஒரு அமைப்பு.
You know, like there is a difference between India and the government of India.
இந்தியாவுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் வித்தியாசம் உண்டு.
India is this earth, this ground which is India.
இந்தியா என்பது நாம் பார்க்கிறோம் இந்த தரை, இந்த நிலப்பரப்பு, இதுதான் இந்தியா.
Government of India is not this ground that is controlling this people in this country.
ஆனால் இந்திய அரசு என்று சொல்லும் பொழுது அது இந்த தரை நில பூமி அல்ல, அது இந்த நாட்டை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆளுகை.
The earth, the devil doesn't rule the earth.
ஆகவே பூமியை பிசாசு ஆளுகை செய்வதில்லை.
See Matthew 28 verse 18.
மத்தேயு 28:13 பாருங்கள்.
All authority on this earth is given to me, said the Lord Jesus Christ.
ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இந்த பூமியிலே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
In heaven and on earth.
வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Our Lord is the ruler of heaven and earth.
ஆகவே நம்முடைய தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியாக இருக்கிறார்.
But there is a world system here in this earth.
இந்த பூமியிலே ஒரு உலக அமைப்பு காணப்படுகிறது.
And Jesus said the devil is the ruler of this world.
அந்த உலகத்திற்கு பிசாசு தான் அதிபதி என்று இயேசு சொன்னார்.
Jesus did not say don't love the earth, but he said don't love the world.
பூமியை நேசிக்காதீர்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் உலகத்தை நேசிக்காதீர்கள் என்று இயேசு சொன்னார்.
There is a difference between these two.
இந்த இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு.
And while we live on this earth,
நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது
there is a power called the world trying to get into me.
எனக்குள்ளாக எப்படியாவது பிரவேசிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிற ஒரு உலக சக்தி ஒன்று இருக்கிறது.
And that is controlled by the ruler of this world.
அதை இந்த உலகத்தின் அதிபதி தான் கட்டுப்படுத்துகிறான்.
That's the devil.
அவன் தான் பிசாசு.
He is the prince of this world.
அவன் இந்த உலகத்தின் அதிபதி.
And he is also called the prince of darkness.
அவன் இருளின் இருளுக்கு அதிபதி என்றும் அழைக்கப்படுகிறான்.
You know it says in Ephesians chapter 6
எபேசியர் 6 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்
வெர்ஸ் 12
12 வசனம்.
He is called, it says here, the rulers and powers of the world forces of darkness.
இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகள் சென்று பார்க்கிறோம் அதிகாரங்கள்.
The danger of loving this world is that some darkness will also come into you.
இந்த உலகத்தை நேசிக்கிறதுளுடைய ஆபத்து என்னவென்றால் அந்த அந்தகாரம் உள்ளேயும் வந்துவிட முடியும்.
If you buy a plot of land on this earth, that won't bring darkness into you.
நீங்கள் இந்த பூமி நிலப்பரப்பிலே ஒரு நிலத்தை வாங்குகிறீர்கள், அது உங்களுக்குள்ளாக ஒரு இருளை கொண்டு வராது.
Or you buy something of this earth, you plant a tree or you buy some clothes or something, that won't.
துணிமணிகளை வாங்குகிறீர்கள் அல்லது ஒரு மரத்தை நடுகிறீர்கள், இது உங்களுக்குள்ள இருளை கொண்டு வராது.
But there is a system in this world run by the devil.
ஆனால் இந்த உலக அமைப்பு என்று ஒன்று சாத்தானால் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒன்று உண்டு.
He controls television.
தொலைக்காட்சி காரியங்களை அவன் கட்டுப்படுத்துகிறான்.
He controls the cinemas.
சினிமா உலகத்தை அவன் கட்டுப்படுத்துகிறான்.
He controls a lot of politics.
எவ்வளவோ அரசியல் காரியங்களை கட்டுப்படுத்துகிறவனாக
இருக்கிறான். He controls a lot of business.
எத்தனையோ தொழில்களை அவன் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறான்.
And he even controls a lot of education.
நிறைய படிப்பு சம்பந்தமான துறையிலே கூட அவன் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறவனாக இருக்கிறான்.
Even such a good thing like medical science.
மருத்துவ விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய நல்ல காரியம் கூட.
God has allowed medical science to flourish to help people who are sick.
வியாதியா இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த விஞ்ஞான துறையானது நிறைய வளர்ச்சி பெறும்படியாக தேவன் அனுமதித்து இருக்கிறார்.
God has planted, I mean God has put so many healing properties in the leaves and the herbs and the chemicals in the world to heal people.
ஜனங்களை சுகமாக்கும்படியாக தான் தேவன் பலவிதமான மருத்துவ தன்மை கொண்ட மூலிகை செடிகள், வேர்கள், வேதியியல் பொருட்கள், இப்படி பல காரியங்களை தேவன் இந்த பூமியிலே உண்டாக்கி இருக்கிறார்.
All these tablets that you buy from a medical shop to heal you.
உங்களை குணப்படுத்தும்படியாக நீங்கள் மருத்துவ கடையில் மருந்து கடையில் வாங்கக்கூடிய மாத்திரைகள்,
they were not made by man. God has put those chemicals on this earth to heal us.
அவைகள் மனிதனாலேயே சிருஷ்டிக்கப்பட்டவைகள் கிடையாது. அந்த வேதி பொருட்களை பல இடங்களிலே தேவன் தான் வைத்திருக்கிறார்.
And but man has used it to make money for himself.
ஆனால் தனக்கென்று பணத்தை சம்பாதிக்கும்படியாக மனிதன் இவைகளை எல்லாம் பயன்படுத்துகிறான்.
So today people don't become doctors to help the sick people, they become doctors to make money.
இன்றைக்கு மக்களுக்கு உதவி செய்யும்படியாக யாரும் மருத்துவராக படிப்பதில்லை, ஆனால் பணம் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மருத்துவராக படிக்கிறார்கள்.
Almost everybody is like that.
கிட்டத்தட்ட எல்லாருமே இப்படி தான் இருக்கிறார்கள்.
So that is because the devil is controlling even the doctors.
மருத்துவர்களை கூட சாத்தான் தான் ஆதிக்கம் செலுத்தி கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
There is a system in the world.
இந்த உலகத்திலே ஒரு அமைப்பு காணப்படுகிறது.
If you allow that system to influence your way of thinking also, you darkness will come to you.
நீங்கள் சிந்திக்கிற விதத்தை அந்த உலக அமைப்பானது ஒரு பாதிக்க நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்று சொன்னால் உங்க இருள் உங்களுக்குள்ளே வந்துவிடும்.
So when we talk about light and darkness,
இருளையும் ஒளியையும் பற்றி நாம் பேசும்பொழுது,
we can also call it the kingdom of heaven and the kingdom of this world. It's the same thing.
பரலோக ராஜ்யம், உலக ராஜ்யம் என்றும் கூட நாம் பேசலாம். இது இரண்டு மதையை தான் குறிக்கிறது.
The ruler of this world is the ruler of darkness.
இந்த உலகத்தின் அதிபதி அவன் அந்தகார லோகாதிபதி.
There's a spirit that's controlling all the things going on in the world.
இந்த உலகத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பல காரியங்களிலே ஒருவிதமான ஆவி எல்லாவற்றிலேயும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது.
That's why I say we must be very careful when we live in this world.
ஆகவே தான் நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
You must be very careful when you watch television.
நீங்கள் டிவி நிகழ்ச்சிகளை காணும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
If everything on television was bad,
டிவியிலே இருக்கக்கூடிய எல்லாமே கெட்ட காரியங்களா இருந்தால்,
then the devil knows he couldn't fool people.
ஜனங்களை ஏமாற்ற முடியாது என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறான்.
But he puts a few good things inside so that he can attract people.
ஜனங்களை எப்படியாவது கவர்ந்து இழுக்கும்படியாக டிவியிலே சில நல்ல காரியங்களையும் போடுகிறான்.
How do you catch a fish?
மீனை எப்படி பிடிப்பீர்கள்?
You put a worm at the end of the hook which the fish likes.
அந்த தூண்டிலிலே முனையிலே மீனுக்கு பிடித்தமான ஒரு புழுவை மாட்டி நீங்கள் தூண்டிலே போடுகிறீர்கள்.
And the fish goes and eats the worm and gets caught in the hook.
அந்த புழுவை சாப்பிடும்படியாக மீன் போய் லபக்கென்று பிடிக்கிறது, மாட்டிக்கொள்கிறது.
That's how you catch a rat also.
இப்படி தான் எலியையும் பிடிக்கிறார்கள்.
You put something nice over there which the rat likes and as soon as it bites it the trap closes.
எலிபொரியிலே தேங்காய் மிட்டாய் போல நல்ல ருசியான ஏதாவது ஒன்றை வைக்கிறீர்கள், எலி வந்து அதை சாப்பிட வரும்பொழுது எலிபொரியிலே மாட்டிக்கொள்கிறது.
That's how they catch lions.
இப்படி தான் சிங்கத்தையும் கூட பிடிக்கிறார்கள்.
That's how they catch elephants.
யானையையும் கூட இப்படி தான் பிடிக்கிறார்கள்.
They make a big pit.
ஒரு பெரிய குழியை வெட்டுகிறார்கள்.
Put some leaves on top and something the elephant likes. Elephant comes there, goes into the pit.
அங்கே அழகான இலைகளை, கவர்ச்சிகரமான இலைகளை எல்லாம் போடுகிறார்கள். யானை சாப்பிட வரும்பொழுது குழிக்குள்ளே விழுந்து விடுகிறது.
And that's how the devil catches you also.
இப்படித்தான் பிசாசு உங்களையும் பிடிக்கிறான்.
Put something nice there.
அங்கே நல்ல காரியத்தை கொஞ்சம் வைத்து விடுகிறான்.
Which you like.
உங்களுக்கு பிடித்தமான காரியம்.
Go there. You're caught.
அங்கே போகும்பொழுது உங்களை பிடித்து விடுகிறான்.
It's just like a rat being caught.
ஒரு எலி பிடிக்கப்படுவது போல.
So that's why we have to be very careful with all these cinemas and television and even the advertisements you see on the road.
ஆகவே தான் நாம் இந்த டெலிவிஷனிலே வரக்கூடிய சினிமா காட்சிகள், பல காட்சிகள், தெருக்களிலே சாலை ஓரங்களில் பார்க்கக்கூடிய விளம்பரங்களிலே கூட நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
For example,
உதாரணமாக,
nowadays so many Christians are getting into debt.
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கடனிலே மாட்டிக் கொள்கிறார்கள்.
That is a trap of the devil.
இதுவும் பிசாசினுடைய ஒரு கண்ணிதான்.
I'm 66 years old today.
இன்றைக்கு எனக்கு 66 வயதாகிறது.
Not today but I'm past 66. I'm running my 67th year.
66 வயது கடந்து இப்பொழுது 67வது வயது நடந்து கொண்டிருக்கிறது.
And I have never been in debt.
நான் ஒரு காலம் கடனிலே இருந்ததே இல்லை.
Because when I did not have money, I said okay, I won't buy that.
எனக்கு பணம் இல்லை என்று சொன்னால் சரி இதை வாங்க வேண்டாம் என்று சொல்லி விடுவேன்.
Everybody else may have it.
எல்லாரும் வாங்குவார்கள்.
My brother may have it, my sister may have it. God bless them.
என்னுடைய சகோதரன் வாங்குவார், என்னுடைய சகோதரி வாங்குவார். தேவன் அவளை ஆசீர்வதிக்கிறார்.
But I don't have money to buy it, so I don't buy it.
எனக்கு ஒரு காரியத்தை வாங்குவதற்கு பணம் இல்லை என்று சொன்னால் நான் வாங்க மாட்டேன்.
I will buy when I have the money.
எனக்கு பணம் இருக்கும் பொழுது அதை வாங்குவேன்.
So I have never got into debt.
ஆகவே நான் ஒரு காலம் கடனில் விழவே இல்லை.
But why is it so many Christians today are in debt?
ஆனால் இன்றைக்கு ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் கடனில் மாட்டிக்கொள்கிறார்கள்?
Because they see some advertisement.
ஒரு சில விளம்பரங்களை பார்க்கிறார்கள்.
Oh, this washing machine.
இந்த வாஷிங் மெஷின்.
You cannot live without it.
நீ இது இல்லாமல் வாழவே முடியாது என்று விளம்பரத்தை பார்க்கிறார்கள்.
ஓ, you say I cannot live without this, then I better buy it.
ஓஹோ, இது இல்லாமல் நான் வாழவே முடியாதா? சரி, எப்படியாவது அதை வாங்கிவிட வேண்டும்.
You must ask a question. How did man live for 6000 years without that?
மனிதன் எப்படி 6000 ஆண்டுகள் அது இல்லாமல் வாழ்ந்தான் என்று ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும்.
Then you realize it is all a lie.
அப்பொழுதுதான் அந்த விளம்பரம் என்பது பொய் என்று நீங்கள் உணர்வீர்கள்.
You can live without it.
நீங்கள் அது இல்லாமல் வாழ முடியும்.
And our fathers lived without it.
நம்முடைய பெற்றோர்கள் அப்படி இல்லாமல் வாழ்ந்தார்கள்.
If you have the money, buy it.
பணம் இருந்தால் தாராளமாய் வாங்குங்கள்.
It will save time for your wife at home.
வீட்டிலே மனைவிக்கு சற்று நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கும்.
If you buy it and you don't have the money to keep paying that for that.
நீங்கள் அதை வாங்கி விட்டு அதை இன்ஸ்டால்மென்ட்லே கொடுப்பதற்கு பணம் இல்லை என்றால்
you get into debt. And then you buy something else and you get into debt.
நீங்கள் கடனிலே மாட்டிக்கொள்கிறீர்கள், வேறு ஒரு காரியத்தை கடனுக்கு வாங்குகிறீர்கள்.
The devil has caught so many people like this.
இப்படி பிசாசு அநேகரை பற்றி பிடித்துக் கொண்டான்.
He says I can't make them fall into sin because they are going to the meetings and listening to the word.
அவர்கள் கூட்டங்களுக்கு போகிறார்கள், வார்த்தையை கேட்கிறார்கள், ஆகவே அவர்களை பாவத்திலே விழ வைக்க முடியாது.
But I can catch them some other way.
ஆனால் வேறு வழியிலே இவர்களை நான் பிடித்து விடலாம்.
I catch them in debt.
அவன் கடனிலே மாட்ட வைத்து பிடித்து விடுகிறான்.
Make their whole life unhappy.
அவருடைய முழு வாழ்க்கையும் சந்தோஷமற்றதாய்
மாற்றுகிறான். They'll have no time to read the Bible. They'll be thinking how to clear the debt.
இரவும் பகலும் எப்படிடா இந்த கடனை அடைப்பது என்று தான் எண்ணிக்கொண்டிருப்பார்களே ஒழிய வேதத்தை வாசிப்பதற்கு மனம் வராது.
I want to say to all of you.
உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
Be very careful when you live in this world.
இந்த உலகத்திலே நீங்கள் வாழும் பொழுது மிகவும் கவனமாய் வாழுங்கள்.
There are traps of the devil everywhere.
எல்லா இடங்களிலேயும் உங்களை பிடிப்பதற்கு சாத்தான் கண்ணிகளை வைத்திருக்கிறான்.
You have to be very careful when you live in the world because there are traps everywhere.
உலகத்திலே பல இடங்களிலே கண்ணிகள் காணப்படுவதனாலே நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாய் வாழ வேண்டும்.
There are traps in the advertisements.
விளம்பரங்களிலே கண்ணிகள் இருக்கிறது.
There are traps in the television.
டிவி நிகழ்ச்சிகளிலே எத்தனையோ கண்ணிகள் இருக்கிறது.
Not all of it, but in the middle of something good there'll be a trap.
எல்லாவற்றிலேயும் கண்ணிகள் இல்லை, ஆனால் ஏதோ சில நிகழ்ச்சிகளின் மத்தியிலே ஒரு கண்ணி இருக்கிறது.
All I'm saying is you got to be very careful.
நான் சொல்வதெல்லாம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
I'm not saying you should never watch television.
டிவியே பார்க்க கூடாது என்று நான் சொல்லவில்லை.
We have Jesus TV now. Isn't that a good thing for people to see? So many people are getting saved through that.
இன்றைக்கு ஜீசஸ் டிவி என்ற நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள்.
So we are not saying everything is bad.
ஆகவே எல்லாமே கெட்டது என்று சொல்லவில்லை.
But you have to be very careful. That's what I'm saying.
நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்கிறேன்.
It's television is like a library. We don't say all the books in the library are bad.
டிவி என்பது ஒரு நூலகத்தை போல இருக்கிறது. நூலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களும் கெட்டவைகள் என்று நாம் சொல்லுவதில்லை.
But you have to be careful because there are some bad books also there.
அந்த நூலகத்திலே சில கெட்ட புத்தகங்களும் இருக்கலாம். ஆகவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
Internet, that is like that.
இந்த இணையதளம் அதுவும் அப்படித்தான் இருக்கிறது.
That is a library.
அதுவும் ஒரு நூலகத்தை போல
இருக்கிறது. Oh, there are so many bad books in that library.
அந்த நூலகத்தில் எவ்வளவு கெட்ட புத்தகங்கள் இருக்கிறது.
And if you just go there and pick out any book, you'll destroy yourself.
நீங்கள் அங்கே போய் எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை அழிந்து கொள்வீர்கள்.
The number of young people, wonderful young people who are destroyed for God because of the internet.
இந்த இன்டர்நெட் இணையதளத்தின் மூலமாக அநேக அருமையான ஆவிக்குரிய வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கை கெடுத்துக் கொண்டார்கள்.
So if you want to be a son of light,
ஆகவே நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால்
you have to live in the world but you have to be very careful when you live in this world.
இந்த உலகத்திலே தான் நாம் வாழ வேண்டும், ஆனாலும் மிகவும் கவனமாய் நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
And you will never get caught then.
அப்படி இருந்தால் நாம் பிடிபட மாட்டோம் பிசாசினாலே.
So remember, light and darkness is the same as kingdom of heaven and kingdom of this world.
ஆகவே ஒளியும் இருளும் பரலோக ராஜ்யம் இந்த உலக ராஜ்யம் என்பது ஒப்பாகவே இருக்கு.
Kingdom of heaven is full of light.
பரலோக ராஜ்யம் வெளிச்சத்தினாலே நிரம்பி இருக்கிறது.
The kingdom of this world ruled by the devil is full of darkness.
இந்த உலகத்தின் அதிபதி ஆளுகை செய்கிற இந்த உலக ராஜ்யமானது இருளினாலே நிறைந்திருக்கிறது.
And the Bible says that we have to be very careful about the wiles and the tricks of Satan.
சாத்தானுடைய தந்திரங்களையும் அவனுடைய கண்ணிகளையும் நாம் அறிவதற்கு ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம்
சொல்லுகிறது. We must not be afraid of him.
அவனை குறித்து பயப்படக்கூடாது.
Many believers are afraid of the devil.
அநேக விசுவாசிகள் பிசாசை பார்த்து பயப்படுகிறார்கள்.
We must get rid of that fear from our life completely.
முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு இந்த பயத்தை ஒழித்து கட்ட வேண்டும்.
When I was first born again,
நான் முதலாவது மனம் திரும்பின பொழுது,
before I was baptized in the Holy Spirit,
பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவதற்கு முன்பதாக,
I was also afraid of the devil.
நானும் பிசாசை பார்த்து பயப்பட்டேன்.
Nobody taught me that the devil was defeated on the cross.
பிசாசு கல்வாரி சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டான் என்று யாருமே எனக்கு போதிக்கவில்லை.
So I was afraid of Satan.
ஆகவே நான் பிசாசை பார்த்து பயந்தேன்.
What can he do to me?
ஐயோ அவன் எனக்கு என்ன செய்து
விடுவான்? What can he do to my body?
என்னுடைய சரீரத்துக்கு என்ன செய்து விடுவான்?
Will he give me an accident when I ride the scooter?
ஸ்கூட்டரை ஓட்டிக்கொண்டு போகும்போது ஒரு விபத்து வந்துவிடுமோ?
And will he trouble my children?
என்னுடைய பிள்ளைகளை தொந்தரவு செய்து விடுவானோ?
Will he rob me of my money?
என்னுடைய பணத்தை எல்லாம் திருடி கொண்டு போய் விடுவானோ?
So many fears.
இப்படி பலதரப்பட்ட பயங்கள்.
Now
இப்பொழுது
it's different.
வித்தியாசமாக இருக்கிறது.
I'm not afraid of the devil.
நான் பிசாசை பார்த்து பயப்படுவதில்லை.
Listen to this.
கவனித்து கேளுங்கள்.
I believe the devil is afraid of me.
பிசாசு தான் என்னை பார்த்து பயப்படுகிறான்.
Not because I'm better than you.
உங்களை காட்டிலும் நான் மேன்மையானவனாக இருக்கிறதுனால அல்ல.
But because I decided I'm going to have every area of my life flooded with the light of God.
என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய வெளிச்சத்தினாலே பிரகாசிக்க வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்தபடியினாலே.
In the mighty name of Jesus.
இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே.
No devil can stand.
எந்த பிசாசும் நிற்க முடியாது.
But it's no use using that name of Jesus if there is darkness in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இருள் இருக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவதிலே பிரயோஜனம் இல்லை.
The name of Jesus has no value.
அந்த இடத்துல இயேசுனுடைய பெயருக்கு அங்கே மதிப்பில்லை.
You know, it's like there is a wire that's bringing the electricity to this bulb.
இந்த மின் விளக்குக்கு மின்சாரத்தை கொண்டு வருவதற்கு ஒரு வயர் இருக்கிறது.
But if there's a little break in that wire, immediately the light goes off.
வயர்லே ஒரே ஒரு இடத்துல துண்டிக்கப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் இடைவெளி இருக்கிறது.
So if there's a little sin in my life,
மின் விளக்கு எரிவதில்லை. அதே போல என்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறு பாவம் இருக்குமானால்,
if there's a break in the wire and the light goes off,
அந்த வயர் துண்டிக்கப்படுமேயானால் அந்த மின் விளக்கு எரிவதில்லை.
What does an electrician do?
உடனே ஒரு எலக்ட்ரீஷியன் என்ன செய்கிறார்?
It's no use repairing the bulb. Bulb is okay.
பல்பை போய் ரிப்பேர் பண்ணி பிரயோஜனமே இல்லை. அது சரியாக தான் இருக்கிறது.
The wire is broken somewhere.
ஏதோ ஒரு இடத்திலே வயர் கட் ஆகி இருக்கிறது.
He can join it up.
அந்த வயரை துண்டிக்கப்பட்ட வயரை அவர் மீண்டும் சேர்ப்பார்.
இன்சுலேஷன் டேப் there.
அங்கே இரண்டையும் சேர்த்து வைத்து முறுக்கி இன்சுலேஷன் டேப்பை சுத்துவார்.
And the light burns again.
மீண்டும் இந்த விளக்கு எரிய ஆரம்பித்து விடுகிறது.
So whenever you sin, it's like a break in the wire.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் பாவம் செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அந்த வயர் கட் ஆவது போல.
And darkness has come.
இருள் வந்துவிட்டது.
Now if darkness comes,
இருள் வந்துவிட்டால்,
you definitely know it is a break in the wire.
கண்டிப்பாக அந்த வயர் தான் துண்டிக்கப்பட்டு விட்டது என்று உங்களுக்கு தெரியும்.
Because in the kingdom of heaven there is no power cut.
ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு காலம் அந்த பவர் கட்டே கிடையாது.
It's not like kingdom of India.
இந்திய ராஜ்யத்தை போல அல்ல.
There's no power cut in the kingdom of heaven.
பரலோக ராஜ்யத்திலே மின்சார துண்டிப்பே கிடையாது.
Always power is available.
எப்பொழுதுமே அங்கே அந்த மின்சார சக்தி உண்டு.
From the day I am born again,
நான் மனந்திரும்பி நாளிலிருந்து,
I can be filled with the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க முடியும்.
Till the end of my life,
என் வாழ்க்கையின் முடிவு வரை,
I can have the mighty power of God flowing into me.
தேவனுடைய வல்லமையான ஆவியானவர் எனக்குள்ளாய் பாய்ந்து சென்று கொண்டே இருக்க முடியும்.
And something more, something better than electricity.
மின்சாரத்தை காட்டிலும் மேன்மையான ஒன்று காரியம்.
In electricity, if you have studied electricity, you know that it is always 220 volts.
மின்சாரத்தை குறித்து நீங்கள் பாடத்திலே படித்திருப்பீர்கள், எப்பொழுதுமே அது 220 வோல்ட்லே தான் இருக்கும்.
That's what it was 50 years ago and that's what it will be another 50 years later.
50 aandugalukku munbaagum 230 volt dhaan innum 50 100 aandugal kadithalum avlavu dhaan irukum.
But what did we read yesterday?
Ana netru nam enna vaasithom?
The path of the righteous is like the shining light that shines brighter and brighter and brighter until the perfect day.
Neethimanudaiya paadhai nadu pagal varaikkum pragaasikkira surya pragaasam pola irukum.
So that is like this light becoming brighter today than it was yesterday.
நேற்றைய தினத்தில் இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு இந்த விளக்கானது இன்னும் பிரகாசமாய் மாறிவிட்டது போல.
If you put 400 volts into this, it will become brighter.
இன்னும் 400 வோல்ட் போட்டால் இன்னும் அதிகமாய் வெளிச்சமாய் பிரகாசிக்கும்.
That's what happens in the Christian life.
இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடைபெறுகிறது.
That God keeps increasing the voltage.
அங்க இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜை தேவன் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்.
The same person.
அதே நபர் தான்.
It's a wonderful thing about our nature.
நம்முடைய இயற்கை நம்முடைய ஸ்வபாவத்தை குறித்து ஒரு அருமையான காரியம் என்னவென்றால்
bulbs and all if you increase the voltage it will blow up.
இந்த பல்ப்ல நீங்க வோல்டேஜை அதிகப்படுத்தினால் அந்த ஃபீஸ் போய்விடும்.
But God has made our nature like this.
ஆனா நம்முடைய தன்மையை தேவன் எப்படி உண்டாக்கி இருக்கிறார்?
You can keep on increasing the voltage.
வோல்டேஜை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கலாம்.
And my life becomes brighter and brighter.
என்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாய் பிரகாசமாய் மாறிக்கொண்டே இருக்க முடியும்.
I become a happier person.
நான் இன்னும் சந்தோஷமுள்ள மனிதனாய் மாறுகிறேன்.
And like I said last night, I become a kinder person to others.
நேற்று இரவிலே நான் சொன்னது போல நான் இன்னும் நல்லவனாக மாறுகிறேன்.
I become more generous to others.
நான் இன்னும் ஒரு பரந்த மனப்பான்மையுடையவனாய் மற்றவர்கள் மீது இரக்கமுள்ளவனாய் மாறுகிறேன்.
I become humbler every day.
ஒவ்வொரு நாளும் தாழ்மையுள்ளவனாய் மாறிக்கொண்டே போகிறேன்.
I become holier every day.
ஒவ்வொரு நாளும் இன்னும் பரிசுத்தவனாய் மாறிக்கொண்டே இருக்கிறேன்.
I am able to love people more today than yesterday.
நேற்றைய தினத்தை காட்டிலும் இன்றைய தினத்திலே அதிகமாய் நான் மக்களை நேசிக்க முடிகிறது.
This is God increasing the voltage into my life.
இது தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்.
The more that happens,
எந்த அளவுக்கு அதிகமாக அது நடைபெறுகிறதோ
the quicker the devil runs away.
அந்த அளவுக்கு சீக்கிரமாக தீவிரமாக பிசாசு ஓடி போய் விடுவான்.
The devil is not afraid of the name of Jesus if it doesn't come from a man whose life is pure.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுத்தமில்லை என்று சொன்னால் அவனிடத்திலிருந்து வரக்கூடிய இயேசு என்ற பெயருக்கு பிசாசு பயப்படுவதில்லை.
He is not afraid of a man who is proud.
பெருமையா இருக்கிற மனிதனை பார்த்து பிசாசு பயப்படுவதில்லை.
For example, many Christians are proud.
உதாரணமாக அநேக கிறிஸ்தவர்கள் பெருமையுள்ளவர்களா இருக்கிறார்.
Some people are proud I am an elder brother.
நான் ஒரு மூப்பன் என்றதான பெருமை அநேகருக்கு இருக்கிறது.
Some people are proud that I know the Bible.
சிலருக்கு எனக்கு வேதம் நன்றாக தெரியும் என்று பெருமை இருக்கிறது.
There are so many things people can be proud of.
இப்படி அநேக காரியங்களை நிமித்தமாக ஜனங்கள் பெருமை
அடையலாம். It doesn't matter what it is.
என்ன
it doesn't matter what it is.
அது என்ன காரியமா இருந்தாலும்
சரி. You can be proud of preaching, you can be proud of singing.
பிரசங்கத்தினாலே பெருமை அடையலாம், பாடலினாலே பெருமை அடையலாம்.
You can be proud of playing a musical instrument.
இசைக்கருவியை வாசிப்பதனாலே ஒரு பெருமை வந்துடலாம்.
Oh, I'm such a great player.
நான் நல்ல இசைக்கருவியை வாசிக்கிறவன்.
Or I'm a great preacher.
அல்லது நான் நல்ல ஒரு பிரசங்கி.
Or I'm a great singer.
அல்லது நான் நல்ல ஒரு பாடகன்.
Or I'm one of these standing up in front.
நான் முன்னாக எழுந்து நிற்கிறவர்களே ஒருவர்.
You can be proud of anything.
எந்த காரியத்தை நிமித்தமாகவும் நீங்கள் பெருமை அடைந்து விட முடியும்.
And when you become proud,
நீங்கள் பெருமை அடையும் பொழுது
the devil says, aha, we are in fellowship, right? You and I.
நீங்களும் நானும் நீயும் நானும் இப்பொழுது ஐக்கியமா இருக்கிறோமே என்று சொல்லி பிசாசு
மார்த்தடிக்கிறான். Because he is the father of all pride.
அவன்தான் எல்லா பெருமைகளுக்கும் தகப்பன்.
And whenever a person becomes proud,
எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் பெருமை அடைகிறானோ
darkness comes into him.
அவனுக்குள்ளாக இருள் பிரவேசிக்கிறது.
I have seen brothers who are very humble brothers.
மிகவும் தாழ்மையான சகோதரர்களை நான் பார்த்திருக்கிறேன்.
Whom God gave an amazing gift to preach the word.
தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கும்படியாக வல்லமையான வரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார்.
They became proud of it.
அவர்கள் ஒரு நாளில் அதை குறித்து பெருமை அடைகிறார்கள்.
Oh, I'm so good.
நான் அவ்வளவு நல்லவன்.
Nobody can preach like me.
யாருமே என்னைப் போல பிரசங்கிக்க முடியாது.
And as soon as they became proud,
அப்படி அவர்கள் பெருமை அடைந்த மாத்திரத்தில்
darkness came into their life.
அவருடைய வாழ்க்கைக்குள்ள இருள் வந்து விடுகிறது.
It didn't, there was nothing changing on the outside.
வெளியே பார்க்கும் பொழுது ஒரு மாற்றமும் இல்லை.
But I listened to them sometime later.
சில நாட்கள் கழித்து அவர்கள் பேசுகிறதை நான் கேட்கிறேன்.
I say, this is not the same person.
இவர் அதே நபர் அல்ல என்று நான் சொல்கிறேன்.
I remember when I was a young man.
நான் ஒரு வாலிபனாக இருந்த பொழுது
more than 40 years ago.
40 ஆண்டுகளுக்கு முன்பதாக
I heard a Pentecostal preacher in Kerala.
கேரளாவிலே ஒரு பெந்தகோஸ்தே பிரசங்கியாரை நான் கேட்டேன்.
It's such a mighty anointing. It was so good to hear him.
அவரை கேட்பதற்கு அவ்வளவு நன்றாக இருந்தது. அவ்வளவு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிரசங்கியாராக இருந்தார்.
And I heard the same man 15 years later in Bangalore.
அதே மனிதர் பிரசங்கிப்பதை 15 ஆண்டுகள் கழித்து நான் கேட்டேன்.
It was not the same.
அதே போல அது இல்லை.
He should have been brighter.
அவர் இன்னும் அதிகமாய் பிரகாசமாக இருந்திருக்க வேண்டும்.
But it was not brighter.
ஆனால் அது பிரகாசமாக இல்லை.
It was dimmer.
அது மங்கி போய் விட்டது.
He was a big man now.
ஆனால் அவர் ஒரு பெரிய மனிதராய் இப்பொழுது இருக்கிறார்.
Before that, the old days, he was not such a big man.
அந்த நாட்களில் அவ்வளவு பெரிய ஆளாய் அவர் இல்லை.
So we have to be very careful that we don't give any room to the devil.
ஆகவே நாம் பிசாசுக்கு எந்த ஒரு இடத்தையும் கொடுக்காதபடி நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Then we can talk about light and all that, but the devil will only laugh at us.
நாம் ஒளியை பற்றிலாம் பேசிக்கொண்டிருக்கலாம், பிசாசு நம்மை பார்த்து சிரிப்பான்.
So remember, we are living in a world where there are traps of Satan everywhere.
ஆகவே பிசாசு வைத்திருக்கிற கூடிய கண்ணிகளினால் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
But we are not helpless.
ஆனாலும் நாம் உதவியற்றவர்களா இல்லை.
God is on our side.
தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார்.
Some people only think of the devil.
ஒரு சிலர் பிசாசை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
I say, let the devil be there.
பிசாசு அங்கே இருக்கட்டும்.
Jesus Christ is inside me.
இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார்.
See what it says here in 1 John in chapter 4.
1 யோவான் 4 ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள்.
1 John chapter 4 and verse 4.
1 யோவான் 4 ஆம் அதிகாரம் 4 ஆம் வசனம்.
Greater is he who is in you than the one who is in the world, the last part.
4 ஆம் அதிகாரம் பின்பகுதியில் வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
Who is greater?
யார் பெரியவர்?
Christ or the devil?
பிசாசா இயேசுவா?
I'm not asking whether you or the devil is greater.
நீங்கள் பெரியவரா அல்லது பிசாசு பெரியவனா என்று நான் கேட்கவில்லை.
Who is the one in the world?
உலகத்தில் இருக்கிறவன் யார்?
It says here the one who is in the world, that's the devil.
உலகத்தில் இருக்கிறவன் அவன் பிசாசு.
What does it say?
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
Does it say here, oh children of God, you are greater than that one?
என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர்கள் என்று சொல்லியிருக்கிறதா?
You are more powerful than Satan.
சாத்தானை காட்டிலும் நீங்கள் சக்தி வாய்ந்தவர்கள் என்று சொல்லுகிறதா?
He doesn't say that.
அப்படி சொல்லப்படவில்லை.
I am not more powerful than Satan.
பிசாசை காட்டிலும் நான் வல்லமை உள்ளவன் அல்ல.
I am not cleverer than Satan.
பிசாசை காட்டிலும் நான் புத்திசாலி அல்ல.
I am weaker than him.
அவனை காட்டிலும் பலவீனன்.
I am very stupid compared to him. He is very clever.
அவனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் புத்தியீனனாய் இருக்கிறேன், அவன் புத்திசாலியாய் இருக்கிறான்.
But
anal
the one who is in me,
enakkulla irukkiravar,
he is far greater.
Avar periyavara irukkar.
See, if you look at David and Goliath,
Davidiyum Goliathiyum paarthal,
David is a small boy,
David chinna payan,
Goliath is so big.
Goliath periyaal.
Oh, he is 10 times bigger than David. He can crush 10 Davids in one blow.
Davidai paarkilum Goliath 10 madangu periyavana irundhan, oru adigile Davidai pola 10 perai adithu norukki viduvan.
But David plus God, oh, then Goliath becomes so small.
ஆனால் தாவீது அவனோடு கூட சேர்ந்த தேவன் ரெண்டு பேரும் இணையும் பொழுது கோலியாத் சிறியவனாய் மாறி விடுகிறான்.
So that's how I look at the devil.
இப்படி தான் நானும் பிசாசை பார்க்கிறேன்.
By myself,
நானாகவே
I look at the devil, he's like Goliath.
பிசாசை பார்க்கும் பொழுது அவ்வளவு பெரியவனாய் கோலியாத்தை போல இருக்கிறான்.
I can't stand before him.
நான் அவனுக்கு முன்பாக நிற்க முடியாது.
He can trouble me, harass me, knock me down every day.
அவன் ஒவ்வொரு நாளும் என்னை தொந்தரவுபடுத்தி என்னை கீழே தள்ள விட்டுவிடுவான்.
I don't even know his traps.
எங்கெங்கே அவனுடைய கண்ணில் இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது.
He is much stronger, much cleverer. He'll defeat me morning till night every day.
ஒவ்வொரு நாள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் என்னை தோற்கடித்துக் கொண்டே இருக்க செய்வான். அவன் வல்லமையுள்ளவனா இருக்கிறான்.
It's like saying Goliath can kill David.
தாவீதை கோலியாத் கொல்லுவது போல.
But
ஆனால்
David plus God,
தாவீதும் தேவனும் சேரும் பொழுது,
that's a different story.
கதையே வேறு விதமாய் மாறிவிடும்.
Me plus Jesus in me.
ஆகவே நானும் என்னோடு கூட இயேசுவும்,
with the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட,
clean life,
அவர் ஜீவனை கொடுக்கிறவராய்,
with a clean life,
ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையின் மூலமாய்,
the devil becomes so small in front of me,
எனக்கு முன்பாக பிசாசு மிக சிறியவனாய் மாறி விடுகிறான்.
When I look at the devil, he is this size.
நான் பிசாசை பார்க்கும் பொழுது இவ்வளவு பெருசா தான் இருக்கான்.
A man may be possessed with 1,000 demons.
ஒரு மனிதன் 1,000 பிசாசுகளினாலே பிடிக்கப்பட்டிருக்கலாம்.
He can look so fierce.
பார்க்கும்போது அவ்வளவு கொடூரமா இருக்கலாம்.
Is this size like an ant?
ஒரு எறும்பு போல தான் பிசாசுடைய அளவு இருக்குது.
Have you seen some demon possessed men and women?
சில பொல்லாத ஆவி பிடித்த ஆண்களையும் பெண்களையும் பார்த்திருக்கிறீர்களா?
They got supernatural strength.
அவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலம் இருக்கும்.
They can fight off 5-6 men.
5-6 பேரை அடித்து நொறுக்கி விடுவார்கள்.
So difficult to tie them down.
அவங்களை கட்டி போடுவது அவ்வளவு கஷ்டமா இருக்கும்.
Devil is so strong.
பிசாசு அவ்வளவு வல்லமையுள்ளவனா இருக்கிறான்.
But if your life is clean,
ஆனால் உங்களுடைய வாழ்க்கை சுத்தமா இருக்கும்.
In the name of Jesus,
இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லும் பொழுது,
that person is this size.
அவன் இவ்வளவு பெரியவனாய் தான் இருக்கிறான்.
Like an ant.
ஒரு எறும்பை போல தான் இருக்கிறான்.
You can put your foot on that ant.
அந்த எறும்பை உங்கள் காலை வைத்து நீங்கள் நசுக்கி விடலாம்.
We need never be afraid of the devil.
பிசாசை பார்த்து பயப்பட தேவையில்லை.
If our life is clean,
நம்முடைய வாழ்க்கையானது சுத்தமா இருக்கும் பொழுது,
that's why the Bible says walk in the light.
ஆகவே தான் ஒளியிலே நடவுங்கள் என்று வேதம் சொல்கிறது.
There are children of darkness and children of light.
வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருக்கிறார்கள், இருளின் பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
He is the prince of darkness.
அவன் இந்த அந்தகார லோகாதிபதி.
And God is light, the Bible says.
தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
So if you want power in your life,
ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமை தேவை என்றால்,
it's not enough to say, oh, I'm filled with the Holy Spirit, I speak in tongues.
நான் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்வது மட்டும் போதாது. அது உண்மைதான்.
But after that,
அதற்கு பிறகு,
you must walk in the light every day.
ஒவ்வொரு நாளும் அந்த ஒளியிலே நீங்கள் நடக்க வேண்டும்.
See 1 John,
1 John
chapter 1.
1 அதிகாரம்.
1 John chapter 1.
1 அதிகாரம். 1 யோவான் 1 அதிகாரம்.
Verse 5.
5வது வசனம்.
It says, here is the message which I want you all to hear.
நீங்கள் எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு விசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார்.
What is that message?
அந்த செய்தி என்ன?
Number 1.
முதலாவது காரியம்.
The first part of that message.
அந்த செய்தியின் முதல் பகுதி,
God is light.
தேவன் ஒளியாய் இருக்கிறார்.
There is no darkness in him at all.
அவரிலே எவ்வளவேனும் இருள் இல்லை.
In another place it says God is love.
இன்னொரு இடத்திலே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம்
சொல்கிறது. Light is love.
அன்புதான், அந்த ஒளிதான் அன்பு.
And hate, darkness is hatred.
வெறுப்பது என்பது அது இருள்.
If you got a little bit of hatred in your heart towards somebody,
யார் மீதாவது உங்களுக்கு உள்ளத்திலே ஒரு பகை இருக்குமானால்,
you got a little bit of darkness in that area,
அந்த பகுதியிலே உங்களுக்கு இருள் அங்கே இருக்கிறது என்று பொருள்.
And you know how cancer is.
Cancer எப்படி இருக்குது தெரியுமா?
Cancer is such a terrible disease, it never stays the same size, it grows and grows and grows and grows.
புற்றுநோய் என்பது ஒரே அளவில் எப்பொழுதும் இருப்பதல்ல, அது ஒரு கொடிய வியாதி, அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
Darkness is like that.
இருளும் அப்படித்தான்.
If darkness comes in,
இருள் உள்ளே வரும் பொழுது,
it will begin to spread.
அது பரவ ஆரம்பிக்கிறது.
And after some time, more darkness.
கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தால் அதிகமான இருள், இன்னும் அதிகமான இருள், மாறிக்கொண்டு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது.
So we must not allow any darkness into our life.
நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இருளையும் அனுமதிக்க கூடாது.
If you hate anybody,
நீங்கள் யாரையாவது பகைத்தீர்கள் என்றால்,
for example,
உதாரணமாக,
if you hate your mother-in-law,
உங்கள் மாமியாரை நீங்கள் பகைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
Who gets the darkness, she or you?
அவங்களுக்கு இருள் போகிறதா, உங்களுக்கு இருள் கிடைக்கிறதா?
You think about that.
இதை குறித்து எண்ணி பாருங்கள்.
You are getting the darkness.
நீங்கள் தான் இருளை பெற்றுக் கொள்கிறீர்கள்.
Supposing somebody harmed me.
யாராவது எனக்கு தீமை செய்தால்,
slapped me.
என்னை அடித்தால்,
called me the devil.
பிசாசு என்று கூப்பிட்டால்,
okay.
சரி.
And I hate him.
நான் அவரை பகைக்கும் பொழுது,
he has already got darkness in his life.
ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையில் இருள் இருக்கிறது.
But I also get darkness now.
ஆனால் நானும் இப்பொழுது இருளை பெற்றுக் கொள்கிறேன்.
I didn't slap him.
நான் அவரை அடிக்கவில்லை.
I didn't call him the devil.
அவரை பிசாசு என்று கூப்பிடவில்லை.
He is the one who slapped me and called me the devil.
என்னை அடித்தவரும் அவர்தான், பிசாசு என்று கூப்பிட்டவரும் அவர்தான்.
But why should I get the darkness?
ஆனால் ஏன் இப்பொழுது நான் அந்த இருளை பெற்றுக் கொள்ள வேண்டும்?
Because I got a little bitterness against him.
அவருக்கு விரோதமாக எனக்குள்ளாக ஒரு கசப்பு வந்துவிட்டது.
You got to be careful.
நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Or for example, you see God blessing somebody.
அல்லது யாராவது ஒருவரை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார்.
Maybe God has blessed somebody with a good house.
நல்ல ஒரு வீட்டை கொடுத்து தேவன் ஒரு ஆசீர்வதித்து இருக்கிறார்.
And you are older than him and you've been working in the office longer than him, but you haven't built your house yet.
நீங்கள் அவரை காட்டிலும் வயது முதிர்ந்தவர்கள், நீங்கள் அவரை காட்டிலும் அதிகமாக அலுவலகத்தில் வேலை செய்கிறீர்கள், இன்னும் வீட்டை கட்டவில்லை.
Or maybe somebody from your family, your brother or sister has built a house and you have not been able to build it.
அல்லது உங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய அண்ணனோ தம்பியோ தங்கையோ ஒரு வீட்டை கட்டி விட்டார்கள், நீங்கள் இன்னும் கட்டவில்லை.
And then jealousy comes in.
அங்க உள்ளே பொறாமை வர ஆரம்பிக்கும்.
Or if you don't get that jealousy, maybe your wife gets the jealousy.
உங்களுக்கு பொறாமை வராமல இருக்கலாம், உங்களுடைய மனைவிக்கு பொறாமை வந்துவிடலாம்.
Why they have built a house?
அவங்க பார் வீட்டை கட்டிட்டாங்க.
Their house is bigger than mine.
நம்ம வீட்டை காட்டல அவங்க வீடு பெருசா இருக்கு.
Or their children are getting good jobs.
அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும் நல்ல வேலை கிடைக்குது.
Little jealousy comes in.
அங்க உள்ளே கொஞ்சம் பொறாமை வர ஆரம்பிக்கும்.
That jealousy is a darkness.
அந்த பொறாமை ஒரு இருள்.
That person who's built the house is very happy.
அந்த வீட்டை கட்டி முடித்த அந்த மனிதன் அவர் சந்தோஷமா இருக்கிறார்.
But you got a little darkness in you.
ஆனால் உங்களுக்குள்ள இருள் வந்து விட்டது.
That is how Cain killed Abel.
இப்படி தான் காயின் ஆபேலை கொன்றான்.
When he saw God blessing Abel,
ஆபேலை தேவன் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கும்
பொழுது, he got jealous of him.
அவனுக்குள்ளாக பொறாமை வந்து
விட்டது. That can happen in a church.
ஒரு சபையில் இப்படி நடக்க முடியும்?
Where maybe in your church God is raising up some young brother with a ministry.
உங்களுடைய சபையிலே ஒரு வாலிபனை தேவன் நல்ல ஊழியத்தோடு கூட எழுப்பிக் கொண்டிருக்கிறார்.
And you are an elder brother.
நீங்கள் ஒரு மூப்பராய் இருக்கிறீர்கள்.
You are double his age.
அவரை காட்டிலும் உங்களுக்கு இரண்டு மடங்கு வயது அதிகம்.
You are afraid of this young brother coming up in your church.
உங்களுடைய சபையிலே எழுப்பிக் கொண்டிருக்கிற அந்த வாலிபரை பார்க்கும்போது உங்களுக்கு பயமாக இருக்கிறது.
But you have to recognize that God's hand is on him.
ஆனால் அவருடைய தலையின் மீது தேவனுடைய கரம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும்.
But you want to fight it.
நீங்கள் அவரோடு கூட சண்டை போட
ஆரம்பிக்கிறீர்கள். So you push him down and push him down.
அவருக்கு தருணம் கொடுக்காதபடி நீங்கள் நசுக்கி நசுக்கி வைக்கிறீர்கள்.
You're like Cain.
அப்படி தலை தட்டி தட்டி வைக்கும்போது நீங்கள் காயினை போல இருக்கிறீர்கள்.
The Bible speaks about even today people who walk the way of Cain.
காயினுடைய வழியிலே நடக்கிறவர்கள் என்று வேதம் இன்றைக்கும் அதை குறித்து பேசுகிறது.
The book of Jude in verse 11.
யூதாவின் புத்தகம் 11 வசனத்தை வாசித்து பாருங்கள்.
You know where Jude is?
யூதா எங்க இருக்குது தெரியுமா புத்தகம்?
Just before Revelation.
வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின புத்தகம்.
And the 11th verse.
11th வசனம்.
It says here they have gone the way of Cain.
இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து.
What is going the way of Cain?
காயினுடைய வழியிலே நடப்பது என்றால் என்ன?
The way of Cain is the way of feeling jealous of younger brothers like Abel on whose life the fire of God is falling.
இளைய சகோதரர்கள் ஆபேலை போல இருக்கிறவர்கள் அவர்கள் மீது தேவனுடைய கிருபை வருகிறதை பார்க்கும் பொழுது ஏற்படுகிற பொறாமைதான் காயினுடைய வழி.
When they both came before God, the fire fell on Abel's offering but not on Cain's offering.
அவர்கள் இருவரும் தேவனுக்கு முன்பாக வரும் பொழுது அக்கினியானது ஆபேலினுடைய காணிக்கையின் மீது வந்தது, ஆனால் காயினுடைய காணிக்கையின் மீது வரவில்லை.
Cain should have gone to Abel and said, "Praise the Lord, I'm so happy the fire fell on your offering."
உன்னுடைய காணிக்கையிலே தேவனுடைய அக்கினி வந்து விழுந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சந்தோஷப்படுகிறேன் என்று ஆபேலை கட்டிப்பிடித்து
சொல்லி, "You're my brother, I'm so happy."
நீ என்னுடைய சகோதரன், என் தம்பி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
That's what you should do when you see a younger brother coming up in your church who may one day become an elder brother in your church.
உங்கள் சபையிலே அப்படியே எழும்பி வருகிற ஒரு வாலிப சகோதரனை பார்க்கும் பொழுது நீங்கள் அப்படி தான் உணர வேண்டும். ஒரு நாளிலே அவர் சபையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியும்.
Do you know the first book written in the Bible?
வேதத்தில் எழுதப்பட்ட முதல் புத்தகம் எது தெரியுமா?
Job, not Genesis.
ஆதியாகமம் இல்லை.
Genesis was written by Moses.
ஆதியாகம புத்தகம் மோசேயினால் எழுதப்பட்டது.
About 1500 years before Christ.
கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக யோபு
lived even before Abraham.
ஆபிரகாமுக்கு முன்பாக வாழ்ந்தவன் தான் யோபு.
And he was the first person who wrote a book.
அவன்தான் முதலாவது புத்தகத்தை எழுதினவர்.
There are many interesting things in that book.
அந்த புத்தகத்திலே பல சுவாரஸ்யமான காரியங்கள் இருக்கிறது.
When you realize that is the first book that God inspired in the Bible, there are many things we can learn from it.
வேதத்திலே முதலாவது எழுதும்படியாய் தேவன் ஏவின ஏவப்பட்ட அந்த புத்தகத்திலே பல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம்.
Job had four people preaching to him.
யோபுவுக்கு பிரசங்கிக்க முடியாக நான்கு மனிதர்கள் இருந்தார்கள்.
Three of them were older brothers.
மூன்று பேர் அதிலே வயது முதிர்ந்தவர்கள்.
One was a young brother.
ஒருவன் இளைய சகோ இளைய மனிதன்.
But that young brother had a better message than all those older people.
அந்த வயதானவர்களை காட்டிலும் இந்த வாலிபனா இருந்த இவனுக்கு நல்ல ஒரு செய்தி கொடுக்க வேண்டியிருந்த நல்ல ஒரு செய்தி அவனுக்கு இருந்தது.
That's what you read in the first book of the Bible.
இதையும் நாம் வேதத்தின் முதல் புத்தகத்திலே வாசிக்கிறோம்.
And God said to Job,
யோபை பார்த்து தேவன் சொன்னார்,
I am angry with these three older people.
இந்த மூன்று வயதுவர்களை குறித்து நான் கோபமாக இருக்கிறேன்.
So we must, and again in Genesis you read about the younger brother Abel coming up.
ஆதியாகமத்தில் மீண்டுமாய் நாம் ஆபேலை குறித்து வாசிக்கிறோம், இளைய சகோதரன்.
In the time of Saul you see the older Saul jealous of this young David.
சவுலின் நாட்களிலே அங்கே வயது முதிர்ந்த சவுல் இளைய தாவீதின் மீது பொறாமைப்படுகிறதை பார்க்கிறோம்.
Just like you have to be careful about pride, you have to be careful about jealousy.
எப்படி பெருமையை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமோ அதே போல பொறாமையை குறித்தும் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
It's a very very serious sin among God's people.
தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே இது மிகவும் சீரிய ஒரு கொடிய ஒரு பாவமாக இருக்கிறது.
I would say these are almost the two most serious sins among God's people, pride and jealousy.
இந்த பெருமையும் பொறாமையும் தான் தேவ மக்களிடையே காணப்படக்கூடிய பயங்கரமான பாவம் என்று நான் சொல்வேன்.
You may not be committing adultery or stealing.
திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம்.
But darkness can come into your life through pride or through jealousy.
பெருமையின் நிமித்தமாகவோ பொறாமை நிமித்தமாகவோ இருள் உங்களுக்குள்ளாய் வந்துவிட முடியும்.
And then you have no power over Satan.
அப்படியானால் பிசாசின் மீது உங்களுக்கு வல்லமை இருக்காது.
Satan will once again become big, not small.
பிசாசு சிறியவனாய் இருக்க மாட்டான், அப்பொழுது அவன் பெரியவனாய் மாறிவிடுவான்.
If I put allow a little bit of pride in my heart.
என்னுடைய இருதயத்திலே கொஞ்சம் பெருமை அனுமதித்தால்
this devil who was so small suddenly becomes so big.
சிறியவனாய் இருக்கக்கூடிய பிசாசு திடீரென்று பெரியவனாய் மாறிவிடுவான்.
I allow a little bit of jealousy in my heart of somebody else who is better than me.
என்னை காட்டிலும் மேன்மையா விசேஷத்துவனா இருக்கிற ஒருவனை பார்க்கும் பொழுது எனக்குள்ளாக பொறாமையை நான் அனுமதித்தால்
small devil will become so big.
சிறிய பிசாசன் பெரியவனாய் மாறிவிடுவான்.
Suddenly I will move from the kingdom of heaven to the kingdom of this world.
திடீரென நான் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து இந்த உலக ராஜ்யத்துக்குள்ளாய்
மாறிவிடுவேன். From light into darkness.
கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒளியிலிருந்து இருளுக்கு சென்று விடுவேன்.
And that is the reason why there's so much confusion in people's lives.
அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ குழப்பங்கள் காணப்படுவதற்கு இதுதான் காரணம்.
There's confusion in the darkness.
இருளிலே குழப்பம் இருக்கிறது.
You know, if you're in the darkness, you don't know your way.
இருளிலே மாட்டிக்கொண்டால் எங்கே வழி இருக்கிறது என்றே தெரியாது.
You go into a room to look for something and there's no light, you can't find it.
ஒரு அறைக்குள்ளே போகிறீர்கள், அங்கே இருளா இருக்கிறது, ஒரு பொருளை கண்டுபிடிப்பதற்கு தடவ வேண்டியிருக்கிறது.
I know many people who read the Bible and they get nothing from it.
அநேகர் வேதத்தை வாசிக்கிறார்கள், அதிலிருந்து ஒன்றும் கிடைப்பதில்லை.
I've been reading this for 47 years and I'm always finding something wonderful here.
47 ஆண்டுகளாக நான் இதை வாசிக்கிறேன். வாசி ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் அருமையான காரியங்களை கண்டுபிடிக்கிறேன்.
Because of one difference.
ஒரே ஒரு காரியம் தான் வித்தியாசம்.
When I go into this room, I switch on the light.
இந்த அறைக்குள்ளாய் நான் போகும்பொழுது நான் விளக்கு சுவிட்சை போடுகிறேன்.
This is a room.
இது ஒரு அறை.
I switch on the light and I see so many things here.
இந்த ரூமுக்குள்ளாக நான் போகும்பொழுது வெளிச்சத்தை சுவிட்ச் ஆன் பண்ணும்பொழுது அதிலே பல காரியங்களை பார்க்கிறேன்.
You go into the same room.
நீங்களும் அதே ரூமுக்குள்ளாக போகிறீர்கள்.
And it's all dark.
எல்லாம் இருளாய் இருக்கிறது.
See, brother, I can't find anything here.
சகோதரரே, நான் படிக்கும் போது ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது.
Naturally you can't find anything. Switch on the light, brother.
இயற்கையாகவே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் ஒளியிலே பாருங்கள்.
What a foolish person you are to go and search for something in a room without putting on the light.
ஒரு ரூமுக்குள்ளே போகிறீர்கள், லைட் போடாமலேயே நீங்கள் ஒரு பொருளை இருளிலே தேடிக் கொண்டிருந்தால் எவ்வளவு புத்தியமானவர்களாக இருப்பீர்கள்.
That's the difference between two people reading the Bible, same Bible.
ஒரே வேதாகம் தான், ஆனால் இரண்டு பேர் வாசிக்கிறதுக்கு இதுதான் வித்தியாசம்.
It's like a man going into the room putting on the light, another man goes in the room without putting on the light.
ஒரு மனிதன் ஒரு ரூமுக்குள்ளாக போய் லைட்டை போட்டுவிட்டு தேடுகிறான், இன்னொரு மனிதன் ரூமுக்குள்ளாக போய் லைட் போடாமலேயே தேடிக்
கொண்டிருக்கிறார். There are so many wonderful riches in this room God has for you.
இந்த அறைக்குள்ளாக தேவன் உங்களுக்கென்று எவ்வளவு ஐஸ்வரியமான காரியங்களை வைத்திருக்கிறார்.
But you won't see it if you got pride in your heart.
ஆனால் உள்ளத்திலே பெருமை இருக்கும் பொழுது அதை பார்க்க முடியாது.
Then the light is fused.
அங்கே அந்த லைட் ஃபியூஸ் போய் விட்டது.
You won't see it if you got jealousy in your heart.
உன்னுடைய உள்ளத்திலே பொறாமை இருக்கும் பொழுது ஒன்றையும் பார்க்க முடியாது.
What does it mean to be a son of light?
ஒளியின் பிள்ளையா இருப்பது என்றால் அர்த்தம் என்ன?
That means I don't allow any darkness to come into any area of my life.
என்னுடைய வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியிலேயும் எந்த ஒரு இருளையும் நாம் அனுமதிக்காமல் இருப்பதுதான்.
I will never have a bitterness against anybody.
யார் மீதும் எந்த ஒரு கசப்பும் இல்லை.
I will never be jealous of anybody in the world.
இந்த உலகத்தில் யார் மீதும் நான் பொறாமையே கொள்ள மாட்டேன்.
Are you jealous of anyone? Just stop for a moment and ask yourself this question right now where you're sitting.
இப்பொழுதே நீங்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுதே கொஞ்சம் நேரம் எடுத்து யார் மீதாவது நான் பொறாமையா இருக்கிறேன் யோசித்து
பாருங்க.
அரை நிமிடம் மட்டும் எடுத்துக்கொண்டு நான் யார் மீதாவது பொறாமையா
இருக்கிறேன்.
சொந்தக்காரங்களை பார்த்து யார் மீதாவது பொறாமையா
இருக்கீங்களா? அல்லது
உங்கள் சபையில் யார் மீதாவது பொறாமையா
இருக்கிறீர்களா?
நல்ல வீடு இருக்கிறதே அவருக்கு, அல்லது நல்ல ஊழியம் இருக்கிறதே என்று
பொறாமைப்படுகிறீர்கள்.
அல்லது உங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் அவருடைய பிள்ளைகள் நன்றாக இசைக்கருவிகளை வாசிக்கிறார்கள் என்று பொறாமை
இருக்கிறதா?
அல்லது உங்களை காட்டிலும் அவர்களுக்கு பணம் நிறைய இருக்கிறது?
Or they got more preaching gift than you?
அல்லது உங்களை காட்டிலும் அவர்களுக்கு பிரசங்கிக்கிற வரம் இருக்கிறது?
It can be any wretched thing the devil uses to make you jealous.
உங்களை பொறாமைப்படும்படியாக வைப்பதற்கு எந்த ஒரு பரிதாபமான காரியத்தை பயன்படுத்த முடியும்?
If so,
அப்படியானால்
right now
இப்பொழுதே
I want you to pray.
நீங்கள் ஜெபிக்கும்படியாக
say, Lord,
ஆண்டவரே,
I want to get rid of that jealousy now.
இப்பொழுதே அந்த பொறாமையிலிருந்து விடுபட ஆண்டவரே விரும்புகிறேன்
என்று சொல்லுங்கள். Forgive me for walking the way of Cain.
காயினுடைய வழியிலே நடந்ததற்காக ஆண்டவரே என்னை மன்னியும்.
I'm not going to do that anymore.
இனிமேலும் ஆண்டவரே அப்படி நடக்க மாட்டேன்.
Please take this very seriously.
இதே நீங்கள் சீரியஸா எடுத்து செய்யுங்கள்.
I mean, Jude has written it for Christians. There are Christians walking the way of Cain.
யூதா என்பவன் கிறிஸ்தவர்களுக்காக தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறான். காயினுடைய வழியில் நடக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
So I am not afraid to preach about it.
ஆகவே இதை குறித்து பிரசங்கிப்பதற்கு நான் பயப்படுவதில்லை.
Because there are many Christians walking the way of Cain.
ஏனென்றால் அநேக கிறிஸ்தவர்கள் காயினுடைய வழியில் நடக்கிறார்கள்.
There are many Christians walking the way of Lucifer, of pride.
பெருமையின் வழியில நடக்கிற லூசிபர், அவனுடைய வழியில நடக்கிற தனியோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
Of exalting oneself.
தன்னை தானே உயர்த்துகிற ஒரு வாழ்க்கை.
Of trying to lord over other people.
மற்ற மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு வாஞ்சை.
Instead of being a servant.
ஒரு பணிவிடையாளா இருப்பதற்கு பதிலாக.
We must be servants of others, not lords of others.
நாம் மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிற அதிபதிகளாக இராதபடி பணிவிடையாளர்களாக இருக்க வேண்டும்.
So pride and jealousy are two of the most serious things that rob us from being sons of light.
நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்பதிலிருந்து நம்மை திருடுகிற காரியம் இரண்டு, அதாவது பெருமையும் பொறாமையும்.
We have that verse written there in front. We are not of darkness.
முன்னே பாருங்கள், நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல.
We're not of darkness.
நாம் இருளுக்குரியவர்கள் அல்ல.
That means there is no, we are saying like that, that there's no pride in us.
நான் இருளுக்குரியவன் அல்ல என்று சொன்னா என்ன சொல்றோம் என்றால் எனக்குள்ளாக பெருமை இல்லை என்று சொல்றோம்.
You see where that verse is written, it's all black over there. We are not of darkness.
அங்க எழுதப்பட்ட இடத்திலே பாருங்கள், அங்க எல்லாம் கருப்பு நிறத்திலே தான் அதற்குள்ளாக தான் எழுதப்பட்டிருக்கிறது.
What is that black?
அந்த கருப்பு நிறம் என்றால் என்ன?
That's pride.
அது பெருமை.
That's jealousy.
அது பொறாமை.
Can you say that? There's nothing of that in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கருப்புக்குரிய எந்த காரியம் இல்லை என்று சொல்ல முடியுமா?
Can you say we are sons of light?
நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது
is humility there.
அங்கே ஒரு தாழ்மை இருக்கிறது.
There's a happiness when God has blessed somebody else.
தேவன் யாரோ ஒருவரை ஆசீர்வதித்து விட்டால் எனக்கு சந்தோஷம்.
That is the proof that you are a part of the body of Christ.
நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு பகுதியா இருக்கிறீர்கள் என்பதற்குரிய அத்தாட்சி இதுதான்.
See, my body can become jealous of another person's body, but it cannot be jealous of itself.
என்னுடைய சரீரம் இன்னொரு சரீரத்தை பார்த்து பொறாமைப்படுமே ஒழிய என்னுடைய சொந்த சரீரத்தை பார்த்து நான் பொறாமைப்படுவேனா?
Supposing a crown is put on his head.
இவருடைய தலையில ஒரு கிரீடம் வைக்கப்படுகிறது.
I can feel a bit jealous. Oh, he's got a crown.
இவருக்கு ஒரு கிரீடம் கிடைத்து விட்டது என்று சொல்லி நான் பொறாமைப்படலாம்.
But supposing a crown is put on my head.
ஆனால் என்னுடைய தலையிலேயே ஒரு கிரீடம் வந்து விட்டது என்று சொன்னால்
my hand feel jealous.
என்னுடைய கை பொறாமைப்படுமா?
Or leg.
என்னுடைய கால் என்னை பார்த்து பொறாமைப்படுமா?
Leg, hand, everything is so happy. The crown is on his head.
என்னுடைய காலும் என்னுடைய கையெல்லாம் தலையிலே கிரீடம் இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்படும்.
So in the church, when we are one body,
ஆகவே சபையாக நாம் ஒரே சரீரமாக வரும்பொழுது,
it doesn't matter if the crown is on your head.
உங்களுடைய தலையிலே கிரீடம் இருந்தால் அது ஒரு பொருட்டல்ல.
You get the honor and I don't get it.
உங்களுக்கு அந்த கணம் கிடைக்கிறது, எனக்கு அந்த கணம் கிடைக்கவில்லை.
I say praise the Lord, you are part of me.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் என்னிலே ஒரு பகுதி தானே.
I am not jealous that you brought somebody to Christ.
நீங்கள் யாரோ ஒருவரை கிறிஸ்துவண்டே கொண்டு வந்து விட்டீர்கள் என்று சொல்லி நான் பொறாமைப்படுவதில்லை.
Or God used you to bring all those 100 people somewhere to the Lord.
எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து 100 பேரை நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தீர்கள் என்பதை குறித்து நான் பொறாமைப்படுவதில்லை.
Because you and I are on the same team.
என்றால் நீங்களும் நானும் ஒரே குழுவிலே தான் இருக்கிறோம்.
Have you seen in a football game?
கால்பந்தாட்ட விளையாட்டை பார்த்திருக்கிறீர்களா?
All the people in the forward line, they are the ones who score the goals.
அங்கே முன்னாக விளையாண்டு கொண்டிருப்பார்கள், அவர்கள் தான் கோல் அடிப்பார்கள்.
And supposing the one center forward went and scored about 5 goals.
அங்கே மத்தியிலே நிற்கக்கூடிய முன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கால்பந்தாட்ட விளையாட்டு வீரன் அவன் 4-5 கோலை போட்டிருப்பான்.
How is the goalkeeper jumping for joy?
அவன் கோல் போட்டா இங்கே கோல் கீப்பர் இவன் இங்கே இருப்பான் பின்னாடி, இவன் எப்படி சந்தோஷத்தில் குதிக்கிறான்?
He has never scored a goal in his whole life.
அவன் கோல் கீப்பர் வாழ்க்கை முழுவதும் ஒரு கோல் கூட போட்டது கிடையாது.
He played 100 games, he has never scored one goal.
100 கால்பந்து விளையாட்டு விளையாண்டாலும் கோல் கீப்பர் ஒரு கோல் கூட போடுவதில்லை.
He knows in the next 100 games also he will not score a goal.
அடுத்த 100 விளையாட்டுகளிலேயும் கூட ஒரு கோல் கூட போட மாட்டேன் என்று அவனுக்கு தெரியும்.
How he is so happy that this fellow scored 5 goals.
ஆனால் அங்கே முன்னே ஒருவன் 5 கோலை அடித்து விட்டான், இவன் எப்படி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறான்?
How are you happy? You scored nothing.
நீ ஒரு கோல் கூட போடவில்லை, நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறாய்?
He's on my team only.
அவன நான ஒரே டீம் தான் என்று சொல்வான்.
Can you say that about someone who's part of the church?
அதே போல சபையிலே ஒரு பகுதியா இருக்கிறவரை குறித்து நீங்கள் சொல்ல முடியுகிறதா?
Oh, I'm so happy he got a good house. He's in my team only.
அவர் என்னுடைய டீம்ல தான் இருக்கிறார், அவர் நல்ல ஒரு வீட்டை வாங்கி விட்டார், ஆகவே நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
He got a very good job. I'm so happy.
இவருக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது, என் டீம் தான் அவரே, சந்தோஷம்.
His son is so gifted. Very good. I'm so happy.
இவருடைய பையன் நல்ல வரம் பெற்றவன், சந்தோஷம்.
That's my team only.
அவன் என் டீம்ல தான் இருக்கிறான்.
That is, in the church we understand less than that football team understands.
Football team la irukkaravargal valangi kondadai vida sabile irukkaravargal migum kuraiva dhaan valangi kondirukrom.
That's what we need to understand.
Idai than naam valangi kolla vendiyulla
irukkom. No jealousy here.
Appozhudhu inge porame irukkad.
Paul said in 2 Corinthians chapter 2
2 Corinthians 2nd adhigaram
and verse 11
11th vasanam
he said no advantage should be taken of us by Satan because we are not ignorant of his schemes. Is it 10 there 11?
11
11 yeah
2 கொரிந்தியர் 2nd அதிகாரம் 11th வசனத்திலே சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே.
See what he says there. This is a very important verse.
மிக முக்கியமான ஒரு வசனம்.
Even the apostle Paul
பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்கிறார்,
I am anointed, I am filled with the Holy Spirit, I speak in tongues, all that is right.
நான் அபிஷேகம் பெற்றவன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆவியை பெற்றவன், எல்லாம் சரிதான்.
But if I am not careful, Satan will take advantage of even me.
நான் கவனமா இல்லாவிட்டால் சாத்தான் என்னையும் தனக்கு ஆதாயப்படுத்திக்
கொள்வான். I am going to make sure that Satan takes no advantage of me.
ஆகவே சாத்தானால் மோசம் போகாதபடிக்கு நான் போதிய கவனமா இருக்கிறேன்.
I am not ignorant of all the traps he has put for me.
எனக்கென்று அவன் வைத்திருக்கிற அநேக தந்திரங்களையும் பொறிகளையும் நான் அறியாதவன் அல்ல என்று சொல்றேன்.
Supposing the devil has put 1000 traps for me.
எனக்கென்று ஒரு 1000 கண்ணிகளை வைத்திருக்கிறான்
சாத்தான். How can I avoid all of them?
அவைகள் எல்லாவற்றையும் நான் எப்படி தவிர்த்து நடக்க முடியும்?
You know, in these war zones where they fight wars like in Afghanistan and Vietnam and all that.
Afghanistan, Vietnam போன்ற நாடுகளில் யுத்த களங்களிலே போர் நடக்கக்கூடிய போர்க்களத்திலே
one of the things that the people do in the warfare is every here and there they'll put underground mines. Anybody walks on it, it'll blow up.
பல இடங்களிலே தோண்டி உள்ளே கண்ணி வெடிகளை வைத்து விட்டு மேலே மூடி விடுவார்கள். அதில் சாதாரணமாக நடக்கிறவர்கள் கூட அந்த கண்ணி வெடி வெடித்து மறித்து விடுவார்கள்.
Those are called land mines.
அவளெல்லாம் கண்ணி வெடி என்று அழைக்கப்படுகிறது.
Anybody walks on it, it'll get blown up.
யாராவது அதன் மீது நடந்தால் அது வெடித்துவிடும்.
So there'll be one here,
இங்கே ஒன்று இருக்கும்,
and one there,
அங்கே ஒன்று இருக்கும்.
All underground.
எல்லாமே பூமிக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. பார்க்க முடியாது.
There are many American soldiers being killed like that in Iraq with these landmines.
ஈராக்கில் இப்படி கண்ணி வெடிகளினாலே கொல்லப்பட்டவர்கள் அநேக அமெரிக்க போர் வீரர்கள் இருக்கிறார்கள்.
We can say that the devil has put so many landmines on the earth to blow up God's children spiritually.
ஆவிக்குரிய ரீதியிலே நாம் இப்படி சொல்லலாம், தேவ பிள்ளைகளை வெட்டி வைத்து அவர்களை கொல்ல முடியாக பல இடங்களிலே கண்ணிவெடிகளை மறைத்து வைத்திருக்கிறார்.
Now supposing you are going into an area like Afghanistan where you know the place is filled with landmines.
ஆப்கானிஸ்தான் போன்ற ஒரு இடத்துக்கு போகிறீர்கள், அந்த இடத்திலே கண்ணிவெடிகளாலே நிறைந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும்.
Will you walk there?
அங்க போய் நடப்பீங்களா?
I would be very afraid to walk there.
நான் அங்க நடப்பதற்கு மிகவும் பயப்படுவேன்.
And these people who come to clear mines, they've got a type of machine that detects it far away. Oh, there's a mine there.
அங்கே இதை கண்டுபிடிக்கிறவர்கள் அவர்கள் ஒரு விசேஷித்த இயந்திரத்தை வைத்திருக்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டு அப்படியே உருட்டி கொண்டு போகும் பொழுதே தூர இருக்கக்கூடிய கண்ணிவெடி அதை காண்பித்து விடும்.
They walk with that machine and they detect a mine and blow it up there itself.
இவள் அப்படியே அந்த வண்டியை வைத்து நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கண்ணிவெடியை அது கண்டுபிடித்து அதை செயலிழக்க செய்துவிடும்.
That is how they blow up the machine like that continuously.
இப்படி தான் அங்கே இருக்கக்கூடிய கண்ணிவெடிகள் எல்லாம் இங்கிருந்தே அதை வெடிக்க வைத்து விடுவார்கள்.
With that machine they can walk safely.
அந்த மெஷின் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் பத்திரமாய் நடக்கலாம்.
They will never die because far away itself will be blown up or they will detect it.
இவர்கள் மரிக்க மாட்டார்கள், ஏனென்று சொன்னால் தூர இருக்கக்கூடிய கண்ணிவெடியை இந்த மெஷின் கண்டுபிடித்து விடும்.
Now that is how we can walk in the world.
இப்படி தான் நாமும் இந்த உலகத்தில் நடக்க முடியும்.
With the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர்
will tell us,
நமக்கு சொல்லுவார்,
be careful there,
இங்கே கவனமாயிரு.
See now that television program, turn it off.
இப்போ இந்த டிவி நிகழ்ச்சி இருக்குது, இப்ப அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிரு.
That is a landmine.
அது ஒரு கண்ணிவெடி.
It will blow you up.
அது உன்னை வெடித்து சிதறடிக்க வைத்துவிடும்.
And you say, no, I can walk.
இல்ல நான் நடப்பேன் சொல்லி நீ நடந்தீங்கன்னா,
that is how Christians get blown up.
இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் அந்த வெடியிலே வெடித்து சிதறுகிறார்கள்.
Holy Spirit says, now don't see that picture, turn the page.
நீங்கள் ஒரு புத்தகத்தை படித்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த பக்கத்தை பார்க்க வேண்டாம், அதனுடைய பக்கத்தை திருப்பி விடு என்று சொல்றார்.
That's a landmine.
அது ஒரு கண்ணிவெடி.
Will you listen?
நீங்கள் கவனிக்கிறீர்களா?
These people who go with this machine, when they detect a landmine, they say, yeah, I've got to be careful.
இந்த நவீன இயந்திரத்தை வைத்துக் கொண்டு கண்ணிவெடி கண்டுபிடிக்கிற இயந்திரத்தை வைத்துக் கொண்டு நடக்கிறவர்கள் அது கண்ணிவெடி அங்கே இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் கவனமா இருப்பார்கள்.
God has given an absolutely perfect detector in our heart. That's the Holy Spirit.
உள்ளத்திலே நவீன கண்டுபிடிப்பு இயந்திரத்தை வைத்திருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர்.
He immediately tells you.
உடனடியாக சொல்லிவிடுவார்.
You young man.
வாலிபனே.
In a college, the Holy Spirit will tell you, be careful of that girl. She is not a good girl.
கல்லூரியிலே இருக்கக்கூடிய வாலிபனே, அந்த பெண்ணை குறித்து நீ கவனமாயிரு, ஒரு நல்ல ஆவியுள்ள பெண் அல்ல என்று ஆவியான சொல்லிவிடுவார்.
Then you must avoid that girl.
நீங்கள் அப்பொழுது அந்த பெண்ணை தவிர்க்க வேண்டும் எப்பொழுதுமே.
Or he may tell you, young sisters, be careful of that boy. He has not got good intentions.
அல்லது வாலிப தங்கையே, உன்னை ஆவியானவர் சொல்லுவார், அந்த பையனுடைய நோக்கம் சரியில்லை, நீ தவிர்த்து விடு, கட் பண்ணி விடு என்று சொல்வார்.
That's the Holy Spirit.
ஆவியானவர் அதை சொல்கிறார்.
Greater is he that is in you than he that is in the world.
உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
You need never be blown up by any landmine in 100 years.
100 ஆண்டுகள் ஆனால் எந்த ஒரு கண்ணிவெடினாலும் நீங்கள் வெடித்து சிதறடிக்க தேவையில்லை.
We are not ignorant of all his tricks.
சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்ல என்று
the Holy Spirit tells us.
பரிசுத்த ஆவியே நமக்கு சொல்கிறார்,
be careful of that person.
அவனை குறித்து ஜாக்கிரதையாய் இரு.
Be careful of that other person.
இவனை குறித்து ஜாக்கிரதையாய் இரு.
Now this person is not coming with a good intention to you.
இப்பொழுது இந்த வருகிறானே இந்த நபர் ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட உன்னிடத்தில் வரவில்லை.
Don't go there.
அங்கே போகவேண்டாம்.
See, it's wonderful to listen to the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுப்பது எவ்வளவு பாதகம்.
That's how we can walk always in the light.
எப்படி தான் நாம் எப்பொழுதே ஒளியிலே நாம் நடக்க முடியும்?
Many people don't listen to the Holy Spirit.
अनेகர் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதில்லை.
They listen to their own brain.
தன் சொந்த மூளைக்கு கீழ்ப்படிகிறார்கள்.
The Bible says, don't trust your own understanding.
உன் சுய புத்தியின் மேல் சாயவேண்டாம் என்று வேதம் சொல்கிறது.
Proverbs chapter 3.
நீதிமொழிகள் 3 அதிகாரம்.
That's a great verse for young people.
வாலிபர்களுக்கு நல்ல ஒரு வசனம்.
Proverbs chapter 3.
நீதிமொழிகள் 3 அதிகாரம்.
Do you want God to verse 6 to direct all your paths?
உன்னுடைய பாதைகள் எல்லாம் அவர் செவிப்படுத்த வேண்டுமா?
Want your path to be straight.
உன்னுடைய வழியானது நேராய் இருக்க வேண்டுமா?
Then here's what you should do.
இதை தான் நீங்கள் செய்ய வேண்டும்.
Verse 5.
ஐந்தாம் வசனம்.
Don't lean on your own understanding.
உன் சுய புத்தியின் மேல் சாய வேண்டாம்.
But trust in the Lord.
ஆனால் கர்த்தரிலே
நம்பிக்கை வைத்து. Let the Holy Spirit speak to you.
பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட
பேசட்டும். In all your ways acknowledge him.
எல்லா வழிகளிலேயும் அவரை நினைத்துக்கொள்.
That's like saying wherever you walk, walk with this machine in front of you.
அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? எங்கெல்லாம் நீங்கள் நடக்கிறீர்களோ இந்த நவீன இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு நடங்கள்.
All your life.
உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய்
the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர்.
Because God is with us.
தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
He will show us all the tricks of the devil.
அவர் பிசாசுனுடைய எல்லா தந்திரங்களையும் நமக்கு காண்பிப்பார்.
And you can live 100 years on this earth and no landmine will blow you up.
100 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் எந்த ஒரு கண்ணிவெடியும் உங்களை அழிக்க முடியாது.
Even physically.
சரீரப்பிரகாரமாக கூட.
Many people say oh there's a demon here, demon there, demon there. All the world is full of demons.
எங்கே ஒரு பிசாசு இருக்குது, அங்கே ஒரு அசுத்தாவி இருக்கு, இங்கே பொல்லாதாவி இருக்கு, எல்லாம் பொல்லாதாவில் நிறைந்திருக்கிறது என்று சொல்லலாம்.
I agree.
நான் ஒத்துக்கொள்கிறேன்.
But there are angels also.
ஆனா தூதர்களும் இருக்கிறார்களே.
The Bible says in Hebrews chapter 1.
எபிரேயர் 1 ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது.
That God has given the angels, verse last verse, God has sent the angels to be servant spirits for us.
தேவன் அந்த தூதர்களை நமக்கு பணிவிடை ஆவிகளாக இருக்க முடியாய் அனுப்பி இருக்கிறார்.
Hebrews 1:14.
எபிரேயர் 1:14.
They are servants.
அவைகள் நமக்கு பணிவிடையாளர்கள்.
Did you know that?
உங்களுக்கு தெரியுமா?
God has sent his angels to be servants for us.
நமக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி இருக்கிறார்.
I'll show you one last verse.
ஒரு கடைசி வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
In Revelation chapter 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம்.
You read about the devil in verse 3.
3 வசனத்திலே பிசாசை குறித்து வாசிக்கிறீர்கள்.
And it says here Revelation 12:3 that when he fell from heaven.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 3 வசனம்.
When he fell from heaven.
வானத்திலிருந்து பார்க்கும்பொழுது.
When he fell down.
When
God threw him down.
அவனை சாத்தான் வானத்திலே சாத்தானை வானத்திலிருந்து தள்ளின பொழுது.
Verse 4 he gathered 1/3 of the stars, that means 1/3 of the angels of heaven.
அவன் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கு இழுத்தான், அதாவது தூதர்களிலே மூன்றில் ஒரு பங்கு இழுத்துக் கொண்டான்.
Yeah, in the book of Job the angels are called like stars.
யோபின் புத்தகத்திலே தூதர்கள் நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
So they are pulled down from heaven.
அவர்கள்லாம் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டார்கள்.
So if 1/3 of the angels became demons,
ஆகவே தூதர்களிலே மூன்றிலே ஒரு பங்கு பிசாசாய் மாறிவிட்டார்கள் என்றால்,
how many are still angels?
இப்பொழுது மீதமுள்ள தூதர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், எத்தனை பங்கு இருக்கிறார்கள்?
2/3.
இரண்டிலே மூன்றிலே இரண்டு பங்கு இருக்கிறார்கள்.
So for every demon, how many angels are there?
ஆகவே ஒவ்வொரு பிசாசுக்கும் எத்தனை தூதர்கள் இருக்கிறார்கள்?
How many?
ஒரு பிசாசு இருக்கிறானா எத்தனை தேவ தூதர்கள் இருக்கிறார்கள்?
Simple arithmetic.
எளிய கணக்கு.
2.
இரண்டு.
So if you see one demon there, please see two angels also.
ஒரு பிசாசை நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை தூதர்களை பார்ப்பீர்கள்? ரெண்டு தூதர்களை பார்ப்பீர்கள்.
If there is one demon coming against you, there are two angels with you.
ஒரு பிசாசு உங்களை நோக்கி வந்தால் உங்கள் சார்பில் இரண்டு தூதர்கள் இருக்கிறார்கள்.
If there is one demon going to give you a scooter accident, there are two angels to protect you from that scooter accident.
ஒரு ஸ்கூட்டர் விபத்தை உண்டாக்க முடியாக ஒரு பிசாசு உங்களுக்கு காத்து கொண்டிருந்தால் உங்களை பாதுகாக்க முடியாக அங்கே இரண்டு தூதர்கள் இருக்கிறார்கள்.
How many times these angels have protected me from scooter accidents on the road?
எத்தனை முறை என்னை இந்த ஸ்கூட்டர் விபத்திலிருந்து தூதர்கள் என்னை பாதுகாத்து கொண்டார்கள் தெரியுமா உங்களுக்கு?
You got angels with you.
உங்களோடு கூட தூதர்கள் இருக்கிறார்கள்.
Walk in the light always.
எப்பொழுதே வெளிச்சத்திலே நடவுங்கள்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Lord,
ஆண்டவரே,
help us never to fear the devil.
பிசாசை பார்த்து ஒரு காலம் பயப்படாமல் இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும்.
We are not ignorant of his tricks.
ஆண்டவரே, அவருடைய தந்திரங்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்ல.
We know that he was defeated on the cross.
அவன் கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
We are weaker than him.
அவனை காட்டிலும் நாங்கள் பலவீனர்கள் தான்.
But with you we are stronger than him.
உம்மோடு கூட அவனை காட்டிலும் நாங்கள் பலவான்களாய் இருக்கிறோம்.
We can be crushed under our feet.
அவன் எங்களுடைய கால்களுக்கு கீழாக நசுக்கப்பட முடியும்.
Thank you.
நன்றி.
In Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.